நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உயிராற்றல் வேளாண்மை பற்றி விரிவா எடுத்து சொல்ல இருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி நவநீத கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஒரு பக்கம் ஒரு கவலை நம்ம கிட்ட இருக்குது, விவசாய நிலங்கள்லாம் வந்து அருகி கொண்டே வருகுது அப்படின்ட்டு. அந்த கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல செட்டில் ஆன இளைஞர்கள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து விவசாயம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. விவசாயம் இல்லாம உலகம் இல்ல, விவசாயம் இல்லாம மனித உயிர்களும் இல்ல. இப்ப விவசாயத்துல 50 வருடங்களாக பழுத்த அனுபவம் மிக்க நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட புதுசா விவசாயம் பண்றவங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். வணக்கம் ஐயா.
வணக்கங்க. என்னுடைய பெயர் நவநீத கிருஷ்ணன். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். கடந்த 47 வருஷம் முடிஞ்சது எனக்கு விவசாயத்தில் நான் ஈடுபட்டு. என்னுடைய பெரியவங்களும் அப்பா தாத்தா வகையில் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். நானும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரேன். விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய நிலத்தினுடைய பரப்பளவு 5.5 ஏக்கர் தான். அதுல பழைய முறைப்படி, அதாவது எனக்கு தெரிஞ்ச போது, ரசாயன இடுபொருட்களோட தான் விவசாயம் நான் தொடங்கி பண்ணிட்டு இருந்தேன். 1996 வரைக்கும் ரசாயன பொருள் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மைக்கு வந்திருக்கிறேன்.
தாத்தா அப்பா இப்ப உங்க காலம் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள். இந்த 47 வருடங்களாக பழமையும் புதுமையும் கண்டவர் நீங்க இல்லீங்களா? ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னென்ன முறைகளை கையாண்டீங்க அதெல்லாம் சொல்லுங்க. அப்ப உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், அதாவது உரம் நிலம் அதை மட்டும் நான் கேட்கல, மக்களுடைய வாழ்க்கை தரம் இந்த ரசாயன உரம்னால அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்னால எப்படி எப்படி மாற்றம் கண்டது அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்ல முடியும் இல்லீங்களா? ஏன்னா 3 தலைமுறைகளை பார்த்தவர் அப்படிங்கறதுனால இளைஞர்களுக்கு இன்னும் நல்ல விரிவா சொல்ல முடியும். அதை பத்தி சொல்லுங்களேன்.
முதல்ல வந்து நாம் பள்ளி கூட மாணவனா இருந்தபோது பெரியவங்கள்லாம் விவசாயம் பண்ணினது இயற்கையான இடுபொருட்கள் நிறைய உபயோகப்படுத்திட்டு அது மூலமா தான் விவசாயம் நடந்துட்டு இருந்தது என்னுடைய பண்ணையில நான் கவனிச்ச வரைக்கும். அதுக்கப்புறம் 1960க்கு மேலதான் நமது அரசாங்கமே வந்து விவசாய புரட்சி, அதாவது வேளாண் புரட்சின்னு சொல்லிட்டு அதை தொடங்கி ரசாயன பொருட்களை அறிமுகப்படுத்த தொடங்குறாங்க. என்னுடைய பள்ளி பருவத்தில் இதெல்லாம் நடந்தது, அதை நேரில் பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்களை நேரில் பார்த்திருக்கோம். அப்ப எங்களுடைய குடும்பமும் கூட்டு குடும்பமா இருந்த போது வேளாண் விளைச்சல் போட்டி அதெல்லாம் நடந்திருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். அதுல வெற்றி பெற்று தமிழ்நாடு அளவில் நாங்க வந்து வெற்றி பெற்று அந்த முதல் பரிசையும் நாங்க வாங்கியிருக்கோம். எங்க மூத்த சகோதரர் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு நடந்தது விவசாயம் நடந்தது உண்மைதான். ரசாயன இடுபொருட்கள் இட்டு கூட பண்ணும்போது அதனுடைய விளைச்சல் அதிகமா இருந்தது உண்மை. ஆனா அதுக்கு காரணங்கள் பின்னால நம்ம பார்க்கலாம். அப்ப கவர்னர் கூட 2 முறை தோட்டத்துக்கு வந்து போற அளவுக்கு அந்த விவசாயம் நடந்துட்டு தான் இருந்தது. அதே வழிமுறைகளை பின்பற்றி 1996 வரைக்கும் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 1968 வரைக்கும் என்னுடைய பண்ணையில ரசாயன இடுபொருட்களோட தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் லாபகரமானதா தான் இருந்தது, சந்தேகத்துக்கு இடமில்லை அதுல. ஆனால் அதுல செலவு வருஷ வருஷம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டு இது என்ன செய்ய முடியுமா இனிமேல் அப்படிங்கிற யோசனை வரும்போதுதான் எனக்கு அறிமுகமானது பயோடைனமிக் அக்ரிகல்ச்சருங்கிற அந்த இயற்கை வழி வேளாண்மையில ஒரு முறை, அது அறிமுகமாச்சு. அந்த முறை அறிமுகமாகும் போது அதிலிருந்து சரி இது பண்ணலாமே அப்படின்னு இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு நம்ம செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோதனைகளை செய்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அது நல்ல விதமா விளைஞ்ச பிறகு அதவே கடைபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
எத்தனை வகை விவசாயம் இருக்குது? ஏன்னா இது புதுசா தெரிஞ்சுங்கிறவங்களுக்காக நான் கேக்குறேன், எத்தனை வகை விவசாயம் இருக்குது? பயோடைனமிக் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற பயோடைனமிக் பத்தி இன்னும் விரிவா சொல்லுங்களேன்.
விவசாயத்துல வழிமுறைகள் அப்படிங்கறது வேணும்னா சொல்லாமே தவிர, அதாவது ஒரு சில முறைகள், அதாவது பயிர் பாதுகாப்பு, உர மேலாண்மை, இதெல்லாம் வந்து அதுலதான் முறைகளை சொல்லணுமே தவிர, ஒவ்வொரு வழிமுறைக்கும் தனித்தனி பேரா இருந்தாலும் முடிவு ஒன்னாதான் இருக்க முடியும். அது மோசமான பலனை கொடுக்கக்கூடியது அல்லது நல்ல பலனை விளைவிக்கக்கூடியது, ரெண்டு தான் முடிய போகுதுங்க. அந்த நோக்கத்துல பார்த்தோம்னா ரசாயன எரிபொருட்கள் இட்டு செய்யக்கூடிய வேளாண்மை ஒண்ணு, அதுக்கு அடுத்தது ரசாயன எரிபொருட்கள் இல்லாமல் நமது உழைப்பினுடைய அளவை குறைச்சு இடுபொருள் செலவை குறைச்சு தரமான பொருள் உற்பத்தி பண்றது, இந்த ரெண்டு முறை தான் விவசாயத்துல. ஆனா இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னு சொல்லணும், விவசாயம்ங்கிறது ஒரு நாகரீகம், ஒரு பண்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 1960 வரைக்கும் ஓரளவு வந்துட்டு இருந்த விஷயத்த ஒரு வியாபார நோக்கத்தோட விவசாயத்தை மாத்தி கொடுத்தது ரசாயன எரிபொருட்களின் தாக்கம், அதுதான் உண்மை, அதை யாரும் மறுக்கவே முடியாதுங்க. அந்த நோக்கத்துல பார்த்தா ரசாயன எரிபொருட்களினுடைய தேவை அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டி, அதாவது தற்சார்புங்கிறது போய் இன்னொரு கம்பெனியவோ அல்லது இன்னொரு நிறுவனத்தவோ சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயம் தள்ளப்பட்டது உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு முறைகள் தான். ஆனா இப்போ சொல்ற அப்ப மாற்று வழிமுறைகள், இந்த இடுபொருட்கள் இவ்வளவெல்லாம் செய்துட்டு இருக்க வேண்டாம், மாற்று வழிமுறை இருக்கு, ரொம்ப எளிமையா 4 மூட்டை இருந்தா போதும், உரம் இருந்தா போதும், 4 டப்பால மருந்து இருந்தா போதும், விவசாயம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி மாற்று வழிமுறைகள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே போன்ற நிலைமை இன்றைக்கு இயற்கை வழி வேளாண்மைக்கும் மாற்று வழிமுறைகள் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாற்று வழிமுறைகள் என்ன, அப்ப சொல்லும் போது மாற்று வழிமுறைகள் உர மேலாண்மைக்கு என்ன, பூச்சி நோய் தடுப்புக்கு என்ன வழிமுறைகள், மாற்று வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டதோ அதே போல இப்ப மறுபடியும் திரும்ப அதுகளுக்கு ரசாயன எரிபொருட்களுக்கு உண்டான மாற்று வழிமுறைகள்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இது ரெண்டுதான் வித்தியாசம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அறிவு வளர வளர இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்து பேர்களை நிறைய வச்சுட்டாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங், சஸ்டைனபிள் ஃபார்மிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங், பர்மா கல்ச்சர், பயோடைனமிக் ஃபார்மிங், ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், இப்படி ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு வழிமுறைகளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு வரும்போது விவசாயிகளும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இதுல ஏதோ தனித்தனி வழிமுறைகளா இருக்கும் போல இருக்கு, அப்ப இதையெல்லாம் எதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம், எதை கடைபிடிக்க போறோங்கிற குழப்பத்துல விவசாயிகள் இருந்துட்டு இருக்காங்க. இதை மாத்தி வைக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் முன்னோடி, இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு முன்னோடியா வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னால் 1925 ஜூன் மாசம் 16ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் திரு ருடால்ஃப் ஸ்டைனர் அப்படிங்கிறவர் சொன்ன வழிமுறைகள் தான் வந்து உலகத்துக்கு முதல் கருத்தா இருக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கப்புறம் திரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த திரு புகாக்கோ அவர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த வழிமுறைகள்ல எது மேம்பட்டது, எது குறைவா பலனை கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கருத்து நிதர்சனமான உண்மை, ரசாயன இடுபொருட்களை தவிர்த்து மக்கி போகக்கூடிய டீக்ரேடபிள் திங்ஸ் எதை யூஸ் பண்ண எதை உபயோகிச்சாலும் அது இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு சொல்றது கருத்து உடன்பட்டது அல்ல, அதிலிருந்து வேறுபட்டது இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதனுடைய நோக்கமே, இயற்கை வழி வேளாண்மையினுடைய நோக்கமே மனித உழைப்பினுடைய அளவு குறையணும், இடுபொருள் செலவினுடைய அளவு குறையணும், பகிர்ந்து உண்ணக்கூடிய எண்ணங்கள் வரணும், அனைத்து ஜீவராசிகளும் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் இணைந்து வாழ கத்துக்கணும், கத்துக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கிறோம். மரங்கள், செடி கொடிகள், அதாவது தாவரங்கள் மொத்தமா, மிருகங்கள், பூச்சி இனங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாமே இணைந்து வாழக்கூடிய தகுதியா இந்த மண் இருக்கணும், இந்த காத்து இருக்கணும், இந்த தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். அப்போ அது பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். இந்த பயோடைவர்சிட்டியும் என்விரான்மெண்டல் சொல்ற சுற்றுச்சூழலும் ஒருங்கிணைஞ்சு நல்ல விதமா பராமரிச்சோம்னா போதும், நம்மளுடைய உழைப்பு குறைஞ்சிரும். அதுதான் இயற்கை வழி வேளாண்மை விவசாயத்தினுடைய முதல் பாடமா எடுத்துக்கணும் நம்ம.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், அதாவது எல்லா பாதையும் ரோமை நோக்கி செல்கின்றன அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க இயற்கை வழி வேளாண்மையில வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு, ஆனா எல்லா பிரிவும் வந்து என் ப்ராடக்ட் எல்லாம் ஒரே இதை நோக்கிதான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பயோடைனமிக் எப்படி மற்ற பிரிவுகள் வந்து வேறுபட்டிருக்கு, நீங்க இதை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் விளைச்சல் அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்களேன்.
இப்போ இந்த மாதிரி வழிமுறைகள் நிறைய முன்னோடி விவசாயிகளாகட்டும், நிறைய அனுபவஸ்தர்கள், நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. அந்த வழிமுறைகளுக்கெல்லாம் ஒரு பேரும் வச்சிருந்தா கூட இந்த பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அதிலிருந்து ஒன்றும் வித்தியாசமானது அல்ல. முதல்ல இந்த ஒரு கருத்தை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஆனால் இதுல இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்ற பிரபஞ்சத்திலிருந்து மற்ற கிரகங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை எவ்வாறு எளிமையா உபயோகப்படுத்திக்க முடியும், உபயோகப்படுத்தி பயிர்களை தாவரங்களை நல்ல விதமா பராமரிக்க முடியுங்கிற ஒரு வழிமுறை இது அடங்கியது. அது அந்த வழிமுறைகளை உபயோகப்படுத்தி எந்தெந்த நாளில், அதாவது கிரக நிலைகளின் அடிப்படையில், குறிப்பா சந்திரனுடைய நிலைப்பாட்டின் பேரில் நமது விதைப்பது, நாற்று நடுவது, அறுவடை செய்வது, இலைவழி தெளிப்பு முறைகள் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாக்க பயிர்களினுடைய தரம் நல்லா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமான பயிர் கிடைக்குது அப்படிங்கறது அதனுடைய அடிப்படை கருத்து. அதே பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர், அதுக்கு இப்ப வந்து பயோடைனமிக் அப்படிங்கறதே ஒரு மேல்நாட்டு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனால அதுக்கு இனிமேல் உயிராற்றல் வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அந்த உயிராற்றல் வேளாண்மைக்கு அடுத்தது முதல் இது கேலண்டர்னு சொல்ற அந்த பயோடைனமிக் கேலண்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நுண்ணுயிர் தயாரிப்புகள், எந்தெந்த நுண்ணுயிர்கள் தயாரிப்புகளை எவ்வளவு உபயோகப்படுத்தினா மண்ணினுடைய தரம் வந்து ரொம்ப சீக்கிரமா தரம் உயரும் அப்படிங்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் அடங்கியது இந்த உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைகள். மூன்றாவது நமது பாரம்பரியமிக்க ஆயிரம் கால வருஷமா நடந்துட்டு இருந்த அந்த வழிமுறைகள், பழைய வழிமுறைகள் எதுக்காக அப்படிங்கறத யோசிச்சு அந்த வழிமுறைகளினுடைய அறிவியல் காரணங்களை இப்ப கண்டுபிடிச்சு அந்த வழிமுறைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம், அறிவியல் காரணங்களை ஒப்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அடிப்படை கருத்தை வச்சிருக்காங்க. அப்ப மொத்தமா பார்க்க போனா இந்த உயிராற்றல் வேளாண்மை மற்ற வேளாண் வழிமுறைகளிலிருந்து மாறுபட்டதல்ல, சற்றே மேம்படுத்தப்பட்ட வழிமுறைகள், ஆனால் எளிமையான வழிமுறைகள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனுடைய இன்னொரு மறுபடியும் சொல்றேன், கேலண்டர் பிரிப்பரேஷன் சொல்ற உயிராற்றல் தயாரிப்புகள், நுண்ணுயிர் தயாரிப்புகள், திரவ உரங்கள் இதெல்லாம் அடங்கியது ஒரு அடிப்படை கருத்து. அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் சொல்ற எல்லா உயிரினங்களும் இணைந்து வாழ ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி தருதல் அப்படிங்கறத ஒரு அடிப்படை கருத்தை ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட வச்சுக்கலாம். இந்த மூன்றையும் அடிப்படையா வச்சது இந்த உயிராற்றல் வேளாண்மையை தொகுத்து அளிக்கப்பட்டது நமக்கு. நவீன காலத்துக்கு இதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கடந்த 50 வருஷமா இதை ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி ஜெர்மனில் இருக்கிற மரியா தூன் அப்படிங்கிற ஒரு அம்மா கூட இது ஆராய்ச்சிகள் முடிவுல வருஷம் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் எளிமையாக்கப்படும், இந்த மாதிரிலாம் வழிமுறைகளை கடைபிடிச்சோம்னா ரொம்ப எளிமையாக்கப்படலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழிமுறைகளை தான் நான் எனக்கு 1996 அறிமுகப்படுத்தப்பட்ட போது இது இங்கு இந்தியாவிலிருந்து போன கருத்துக்களாத்தான் இருக்க முடியும், இந்த கருத்துக்கள்லாம் இது மேல்நாட்டில் தோன்றின கருத்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க கிட்ட சொல்லும் போது அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்திய நண்பர்களவே தேடி பார்க்க சொல்லும் போதுதான் தெரிஞ்சது இந்த உயிராற்றல் வேளாண்மையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய திரு ருடால்ஃப் ஸ்டைனர் அவர்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டியில டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாருடைய மாணவரா இருந்திருக்காங்க. அவங்க ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் வந்து தமிழ்நாட்டில் கல்வி கத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு முறையில் 2 முறை வந்து அங்க தங்கி இருந்து கல்வி கத்துக்கிட்டு போயிருக்காங்க. தத்துவ மேதை கிருஷ்ணமூர்த்தியும் அவரும் 2 பேரும் ஒரே சமயத்தில் மாணவர்களா இருந்திருக்காங்க டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்களுக்கு. அதை அருமையை சொல்ல போனது டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஒருவர் வந்து வாழ்வியல் தத்துவ மேதை, மற்றொருவர் உயிரியல் தத்துவ மேதை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்களே டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தான். இதெல்லாம் தெரிய வரும்போதுதான் அப்ப இதனுடைய மூலம் எங்கிருந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா விருக்ஷாயுர் வேதம், கிருஷி சம்ரக்ஷணம் போன்ற நூல்கள் இருந்து திரு ஸ்டைனர் அவர்கள் எடுத்திருக்காங்கிறது தெரிய வருது. இதை எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கிறது தெரியல, அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவர் பக்கம் இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதா இருக்கிறதுனால இன்றைய விவசாய வழிமுறைகள்ல இதை கடைபிடிச்சு ரொம்ப பலனை நம்ம அனுபவிக்க முடியுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்.
அதாவது ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த உயிராற்றல் வேளாண்மை வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாம ருடால்ஃப் ஸ்டைனர் வந்து கண்டிப்பா இங்கிருந்துதான் எடுத்திருக்க முடியும் அப்படின்ட்டு அதோட மூலத்தையும் ஆராய்ந்து ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க ஐயா. இப்ப தமிழர்கள் வாழ்வியல் முறைகளை பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் இந்த கேலண்டருங்கும் போது நீங்க அதைத்தான் மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். 60 வருட இதுதான் கணக்குல எடுத்து பண்றாங்க. அந்த திதி நட்சத்திரம் மழை கூட அப்படித்தான் பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேலண்டருங்கிறது என்னது, எதை அடிப்படையாக கொண்டது, அதன் விரிவா சொல்லுங்களேன்.
முதல்ல இந்த உயிராற்றல் வேளாண்மையில கேலண்டர் அப்படிங்கறத முதல்ல சொன்னோம். அந்த கேலண்டர் நம்மளுடைய பஞ்சாங்கம் பத்தி தெரிஞ்சவங்களே கூட அதுல பாத்திருக்கலாம். ஒரு சின்ன பகுதியில ஒரு அரப்பக்க அளவுல கொடுத்திருப்பாங்க, உழவு செய்ய, கிருஷி ஆரம்பம் அப்படிங்கிற விதையில கொடுத்திருப்பாங்க, எருவிட அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க, விதை விதைக்க, அதாவது எள் விதைக்கன்னு கூட தனியா கொடுத்திருப்பாங்க அதுல. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு, இன்னும் அதை பத்தி யாரும் கேட்காதனால ஒரு அரப்பக்கத்தோட அவங்க நிறுத்தி இருக்காங்க. அதை முழுமையா தேடிட்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் விருக்ஷாயுர்வேதத்திலையும் கிருஷி சம்ரக்ஷணத்திலையும் இருக்கு. அப்போ இது கிரகங்களினுடைய அடிப்படையில எந்த வேலையை, எந்த பயிர் வகையை, எந்த நாள்ல விதைத்தால் நல்லா வளரும், நல்ல ஆரோக்கியமான ஒரு விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது எல்லா விஷயமும் அதுல இருக்கிறது. எல்லாரும் பழைய காலத்துக்கு போய் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது, செய்ய புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அதை எளிமைப்படுத்தி உலக அளவில் இருக்கிற உயிராற்றல் வேளாண்மை, அதாவது பயோடைனமிக் அசோசியேஷன்ஸ், இது வந்து உலக அளவில் எல்லா நாடுகளிலும் இருக்கு. இது அவங்க வந்து ஒரு கேலண்டர் மாதிரி, அதாவது பயோடைனமிக் கேலண்டர்ங்கிற பேர்ல வெளியிடுறாங்க. அந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா குறிப்பா எல்லா கிரகங்களுடைய இது இருந்தா கூட சந்திரன் தான் இந்த பூமிக்கு மற்ற கிரகங்கள் இருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை பிரதிபலித்து பூமிக்கு அனுப்பிட்டு இருக்குங்கிறது அறிவியல் காரணங்கள்ல ஒன்னு, அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இப்போ அதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுனாக்க குறிப்பிட்ட நாள்ல சந்திரனுடைய நிலைப்பாடு குறிப்பிட்ட நாட்கள்ல, அதாவது அமாவாசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டலா கூட சொல்லுவோம், அமாவாசை வந்துருச்சு அவனுக்கு கொஞ்சம் புத்தி எல்லாம் பேதரிச்சிட்டு இருக்க, எனக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அது லுனாட்டிக் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி பேதரிச்சவங்களுக்கு லுனாட்டிக்னு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி கடல் அலைகள் அதிகமா இருக்கிறதையும் இன்னைக்கு அதனாலதான் அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அந்த நிலைப்பாடு சந்திரனுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கும்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இது இன்னும் நம்பணும் அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி மூலமா தான் இந்த தாவரங்களும் இந்த பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதை எடுத்து அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை நிஜம். ஆனா இது நம்புறதுக்கு எனக்கு எளிமையான ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப வேப்ப மரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வருஷத்துல ஒரு மரம் தான் போக்கும், மே பிளவர் அந்த மே மாசம் மட்டும்தான் போக்கும். அப்ப அது எந்த நாள் காட்டி கேலண்டர் வச்சுக்கிட்டு தினம் ஷீட்டை ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சுக்கிட்டு வந்து இந்த தேதி வந்துருச்சு நம்ம போக்கணும்னு எல்லாம் அதை யோசிக்கிறது இல்ல. அப்ப அது உணர ஆரம்பிச்சிருது, அந்த பருவநிலைகள் அதை உணர ஆரம்பிச்ச உடனே அது பூக்க ஆரம்பிக்குது. இதை போலவே 60 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற கற்றாழை வெரைட்டி ஒரு ரகம் ஒன்னு இருக்கு, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூ அந்த மாதிரிதான் பார்த்து பூத்துக்குது. அதே போல 140 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற மூங்கில் ரகம் இருக்கு. இதெல்லாம் நடைமுறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட பருவ காலங்கள்ல அந்த ஒரு கிரகங்களுடைய இருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை உணரும் போது அது இனப்பெருக்கத்துக்கு தயாராகுதுங்கிறது தான் அறிவியல் உண்மை. இதை எப்படி வடிவமைச்சு ஒரு கேலண்டரா கொடுத்துருக்கோங்கிறது அந்த கேலண்டரை பார்த்துதான் புரிஞ்சுக்கணுமே தவிர இன்னைக்கு அதை விவரமா சொல்றதுக்கு முடியாம இருக்கும். எதனாலன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரடி பயிற்சி நிச்சயமா தேவை. ஆனா இந்த பயிற்சி இல்லாமையே அந்த கேலண்டர் பயோடைனமிக் கேலண்டரை பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்துட்டு அதில் இருக்கிற வழிமுறைகளை மட்டும் கடைபிடிச்சு பலனை அனுபவிச்சு பழகிட்டோம்னா போதுமானது. அதே ஒரு படிப்பறிவு இல்லாத விவசாயி கூட இது போதுமானது, நமக்கு அறிவியல் காரணங்களை தேடிட்டு இருக்க வேண்டாம், விளைச்சல் ஒழுக்கமா இருக்குங்கிற நம்பிக்கை வந்தா போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல அந்த கேலண்டரை வந்து உலகத்தில் எல்லா பயோடைனமிக் அசோசியேஷனும் வெளியிட்டா கூட இந்தியாவில் அதை ஆங்கிலத்தில் தயாரிச்சு கொடுத்தவங்க வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தான் முதல்ல தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்தியன் பயோடைனமிக் அசோசியேஷனுக்கு. அதை இந்தியாவில் முதல் முதல்ல ஒரு விவசாயி தமிழில் முதல் முதல்ல நாங்களே தயாரிச்சு அதை வெளியிட்டு இருக்கிறோம். வருஷ வருஷம் 2009 இப்போ 3-4 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கோம். தமிழில் அதை கணக்கிட்டு ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோங்கிறதையும் பெருமையா சொல்லிக்கிறேன்.
இப்ப நீங்க வந்து இதை செயல்படுத்திட்டு வர்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த கேலண்டரை வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு விவசாய பெருமக்களும் எப்படி இதை பின்பற்றுது அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
இந்த கேலண்டர் வந்து ஒரு புத்தக வடிவில் இருக்கு, அதுலயே விவரம் அதை எப்படி உபயோகப்படுத்துங்கிற விவரமும் கொடுத்துருக்கோம். அதை விவரத்தை படிச்சு பார்த்துட்டு கூட அதை கடைபிடிச்சுக்கலாம். அதை விதை விதைக்கிறதுக்கு இந்த நாட்கள் ஏற்றவை, நாத்து நடுறதுக்கு இந்த நாட்கள் ஏற்றவை, பயிரினுடைய வகை அதாவது பழங்கள் காய்கள் தானியங்கள் வர்றது போற ஒரு வகை, இலை தண்டுகள் அறுவடை பண்றது போற ஒரு வகை, வேர்கள் கிழங்குகள் வர்றது போற ஒரு வகை தாவரங்கள், அதுக்கு அடுத்தது பூக்களுக்கு உண்டான நாட்கள். அப்போ இந்த வகை தாவர வகைகளை பிரிச்சு கத்துக்கிட்டா போதும். குறிப்பா விதைகள் பழங்கள் அப்படின்னு அந்த நெருப்பு தொடர்புடைய ராசின்னு சொல்லுவாங்க, அந்த தொடர்புடைய தாவரங்கள்னு பாத்தீங்கன்னா நெல் தானிய வகைகள் போறாம, பயறு வகைகள் போறாம, கத்திரி தக்காளி மிளகாய் போன்ற காய்கறி வகைகள், பழங்கள் வாழை மரம் மா பல இந்த மாதிரி பல மரங்கள்ல நெருப்பு தொடர்புடைய அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான தாவரங்களையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்க முடியும். கரும்பு கீரை வகைகள் முட்டைக்கோஸ் போன்றவையெல்லாம் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடியது, அதனால அது இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். வேர்களுக்கு வந்து வெட்டி வேர், நன்னாரி வேர், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி கிழங்கு உருளைக்கிழங்கு போன்றவை கிழங்கு வகைகளாக மண்ணுக்குண்டானதை மண்ணுக்குண்டானவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி பூக்களுக்கு உண்டானது காலிஃபிளவர் மற்ற பூச்செடி வகைகள் எல்லாம் பூக்களுடைய தாவரங்கள் காற்று தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி பிரிவா பயன்படுத்திக்கிட்டு அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மால. இதுல எதனால அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா ஒரு விதையை முளைக்க வைக்கிறதே கூட முளைப்பு திறன் அதிகரிக்கும்னு இந்த கேலண்டர்ல குறிப்பிட்டுள்ளபடி மேல் நோக்கு நாட்கள் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தூரம் அதிகமாக தொடர்ந்து 13.6 நாட்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதாவது தினத்துக்கு கொஞ்சம் தூரம் அதிகரிச்சுக்கிட்டே போற நாட்களை மேல் நோக்கு நாட்கள்ங்கிறோம். மறுபடியும் பூமியை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்கிற நாட்களை கீழ் நோக்கு நாட்கள்ங்கிறோம். அப்போ மாசத்துல வந்து 13.6 நாளைக்கு மேல் நோக்கு நாட்களாகவும் மறுபடியும் அடுத்த 13.6 நாட்கள் கீழ் நோக்கு நாட்கள் அப்படிங்கறத சொல்றதுக்கு எளிமையா இருக்கட்டுமே தமிழ்படுத்தி இருக்குமே தவிர அது அசெண்டிங் டேஸ் டிசெண்டிங் டேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அப்போ அதுவும் வளர்விரையும் ரெண்டும் வேறு. வளர்விரை தேய்விரை அசண்டிங் டிசெண்டிங் இரண்டுமே வேறு வேறு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அசண்டிங் டிசெண்டிங்கிறது தூரத்தை அதிகமாக கணக்கு போடுறது, வளர்விரை தேய்விரை வந்து வேக்சிங் வேனிங்னு சொல்றது. அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் பயணிக்கிற கால அவகாசம். அது வந்து 29.6 நாளைக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி வரும், அந்த கணக்கின் அடிப்படையில் வர்றது. அதனால அது வேறு இது வேறுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுட்டா இந்த கேலண்டர் அதுக்கே உதவியா இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அந்த நாட்களில் மேல்நோக்கு நாட்களில் விதை விதைக்கிறதுக்கும், அதாவது நாட்டு தயாரிக்கவா இருந்தாலும் சரி அல்லது நேரடி விதைப்பா இருந்தாலும் மேல்நோக்கு நாட்களில் விதைக்கிறது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான செடியா முளைக்கும், கீழ்நோக்கு நாட்களில் விதைக்கிறது கொஞ்சம் தாமதமா முளைக்கும், கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாகவும் இருக்கும். அதனால மேல்நோக்கு நாட்களில் விதை விதைக்கிறதுக்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்றோம். குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு விதைச்சோம்னா ரொம்ப நல்லா வேகமா முளைக்கும், முளைக்காத திறன் இழந்த விதை கூட முளைக்கும், ஆனா நோய்க்கு ஆட்படும். வேகமா வளர்றதுனால நோய்க்கு ஆட்படுதுங்கிறது அறிவியல் உண்மையா இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி நோடு டேன்னு சொல்ற அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள்ல வந்து முக்கியமான வேலைகளை நம்ம தவிர்த்தரலாம். விதை விதைக்கிறது, நாத்து நடுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்ல நம்ம தவிர்த்துக்கிட்டு அந்த பலனை நம்ம முழுமையாக அடைக்க முடியும். தவிர்க்க வேண்டிய நாளுங்கிறதுக்கு வந்து அதுல ஒரு இந்த கேலண்டருங்கிறது இந்த பஞ்சாங்கம் விவசாய பஞ்சாங்கம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நாளை நம்ம எடுத்துக்கலாம். அந்த தவிர்க்கவும் கொடுத்திருக்கிற நாள்ல, அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நோடுன்னு கொடுத்திருப்பாங்க, அந்த நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல நீங்க விதைய விதைச்சிட்டு அதை அறுவடை வரைக்கும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அது எவ்வளவு தொல்லை நமக்கு கொடுக்குது, அது விளையறதே இல்ல அதிகபட்சம். அப்படி விளைஞ்சா கூட தரமில்லாத விளைச்சலாகவும் நமக்கு அதிக தொல்லை தரக்கூடியதாகவும் அமையுது. இது வந்து நடைமுறையில எல்லாருமே செய்து பார்த்து அவங்கவுங்க அந்த விவசாயிகள்லாம் வந்து அந்த தவிர்க்க வேண்டிய நாள்ல ஒரு சின்ன அளவுல சிறு அளவுல ஒரு சோதனை களமாவே தன்னுடைய பண்ணையிலேயே செய்து பார்த்துட்டா மத்த இந்த கேலண்டர் உண்மைதான், இதுல இருக்கிறது வந்து சாத்தியக்கூறு இருக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இதுல நம்பிக்கை வரும். இல்லன்னா இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனால் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு முரட்டத்தனமா கேள்வி கேட்டு பிரயோஜனமே இல்லை. அதாவது விளைச்சலை அதிகப்படுத்தணுங்கிறது. இன்னொரு இப்போ சமீபத்திய கண்டுபிடிப்பு என்னன்னா இந்த நோடு டேன்னு சொல்ற அந்த குறிப்பிட்ட நேரத்துல 12 மணி நேரத்துல ரோடு ஆக்சிடென்ட்ஸ் சொல்ற விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் அதிகமா நடக்குது, அதுல எரிபொருள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு. அதை வச்சா கூட நம்ம சொல்லலாம். அப்ப அதையெல்லாம் என்ன காரணமா சொல்றாங்கன்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் இம்பாசிபிள் ஆன் தட் பர்டிகுலர் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இன்னும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். இதை நம்ம விவசாயிகளான நம்ம வந்து இதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், அந்த கேலண்டர் உபயோகப்படுத்தி பழகிட்டு நல்ல பலனை அடையலாம் அப்படிங்கறது என்னுடைய எண்ணம்.
இந்த கேலண்டர் பத்தி விரிவா சொன்னீங்க. இப்ப ஒருத்தர் பார்த்த உடனே நமக்கு அதை புரிய முடியுமா, அல்லது முறையா ஒருத்தர்கிட்ட பயிற்சி பெற்றாதான் இதை புரியக்கூடிய அளவுல இருக்குமா, இப்படி எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா?
இந்த கேலண்டர் வந்து மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் வெளியிடுற கேலண்டர் அந்த கேலண்டர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம பயோடைனமிக் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வெளியிடுற ஆங்கிலத்தில் கொடுக்கிற கேலண்டரா இருந்தாலும் சரி, அல்லது நாங்க இப்ப கொடுக்கிற தமிழ் மொழியில கொடுக்கிற கேலண்டரா இருந்தாலும் சரி, அதுலயே விவரம் எல்லாம் கொடுத்திருக்கோம். படிச்சு அதாவது எழுத்து படிக்க முடியும், படிக்க தெரிஞ்சவங்க அதை படிச்சு புரிஞ்சுக்க முடியுங்கிற அளவில் தான் எளிமைப்படுத்தி இருக்கோம். இன்னும் அதுல யாராவது சந்தேகங்கள் கேட்கும் போது அதை சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறதுனால இது ஒன்றும் பெரிய விஷயமா தோணல. இது வரைக்கும் எளிமையா தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்துட்டு இருக்காங்க நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க.
இதுல அடுத்த ஸ்டெப் தயாரிப்பு முறைகள் அதை பத்தி சொல்லுங்க.
இது வரைக்கும் இந்த பயோடைனமிக் கேலண்டர் அதாவது உயிராற்றல் வேளாண்மை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அது அடுத்தது அதனுடைய அடிப்படை கருத்துல இன்னொன்னு என்னன்னா நுண்ணுயிர் தயாரிப்புகள். இப்போ நுண்ணுயிர்களை பத்தி பேசுறதுன்னா நமக்கு இதுவரைக்கும் வழிமுறைய நம்ம அரசாங்கமும் வேளாண் துறையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது போற எல்லா வேளாண்மை பல்கலைக்கழகங்களும் நமக்கு அறிமுகப்படுத்தின விஷயங்கள்ல என்னென்ன அசோஸ்பெரிலம், ரைசோபியம், அசோட்டோபாக்டர், பாசோபாக்டீரியம், பொட்டாசியம் சொல்யூபிள் பாக்டீரியான்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வேம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தி நமக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாம் வந்து ஒரு ஆய்வுக்கூடத்துல தயார் செஞ்சு நமக்கு வந்து மானிய விலையிலையும் அது வெளியே இருக்கிறவங்களும் தனியார் நிறுவனங்களும் இதை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வாங்கி உபயோகப்படுத்தி நல்ல பலன் அனுபவிச்சோம், நம்ம எல்லாம் செய்திருக்கோம் அதுல. ஆனா இதெல்லாம் இல்லாம நுண்ணுயிர் தயாரிப்புகளை பூரா ஒருங்கிணைச்சு மிக எளிமையான முறையில இது தனித்தனியா பண்றதுக்கு பதிலா குறைஞ்சது 3000 வகையான நுண்ணுயிர்களை, குறைஞ்சது அளவு அதிகபட்ச அளவு 30,000 வரைக்கும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தயாரிப்புகள் அடங்கிய நுண்ணுயிர் தயாரிப்புகளை நம்ம பண்ணையிலேயே கல்வி அறிவில்லாத ஒரு விவசாயி கூட அது தயாரிச்சுக்க முடியுங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சமே. அத்தனை நுண்ணுயிர்களை நம்ம தயாரிக்க முடியும். அந்த சாதாரணமா பண்ணையில பண்ணையினுடைய பொருளை வச்ச கழிவுப் பொருட்களை வச்ச நம்ம தயார் பண்ண முடியுங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சமே. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா சிபிபின்னு சொல்ற கவு பேத் பித், அதாவது மாட்டு சாணி குழிக்குள்ள போட்டு பக்குவப்படுத்தி எடுக்கிற ஒரு சாண மூலிகை உர தயாரிப்பு அப்படிங்கறது ஒண்ணு. கொம்பு சாண உரம் சொல்றோம் நம்ம தமிழ்ல, அதவே வந்து ஹான் மென்யூர் அல்லது பயோடைனமிக் பேசும்போது BD500 சொல்லுவாங்க. இது ஒரு தயாரிப்பு. இது வந்து வேம்னு சொல்ற அந்த தயாரிப்பை விட 1000 மடங்கு வேரியமிக்கதா இருக்கு. வேம்ல என்னென்ன இருக்கோ அது மாதிரி 1000 மடங்குக்கு மேல இதுல இருக்கு. எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் பூசணங்கள் இருக்கு. இதுவும் நிரூபிச்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்கோம் இப்போ. இதுக்கு அடுத்தது ஹான் சிலிக்கான்னு சொல்ற கொம்பு சிலிக்கா உரம். இது வந்து நம்ம பண்ணையிலேயே நம்ம தயாரிச்சுக்க முடியும், யார் வேணாலும் தயாரிச்சுக்கலாம். இதுவும் வந்து பயிரினுடைய தரத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறிப்பா பூஞ்சான நோய் கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப உதவுது. விளைபொருட்களினுடைய தரத்தை ரொம்ப நாளை தாங்கக்கூடியதாகவும் அதனுடைய மூலக்கூறுகளின் அமைப்பை ரொம்ப உயர்வாகவும் மாத்தி கொடுக்கறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஹான் சிலிக்கான்னு சொல்ற BD501 அப்படின்னு சொல்ற அந்த தயாரிப்பு. இந்த மூணு தயாரிப்புகள் தான் அடிப்படைக்கு நம்ம விவசாயத்தில் உபயோகப்படுத்துறோம். ஆனா இந்த சிபிபின்னு சொல்றதை தயாரிக்கிறதுக்காக மற்ற தயாரிப்புகள் 502 to 507 வரைக்கும் இருக்கிற தயாரிப்புகள் எல்லாருமே தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதிகளில் யாரோ ஒருத்தர் தயார் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பகிர்மானமாக பகிர்ந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை பற்றியெல்லாம் விவரமாக பின்னால் பேசலாம். ஆனால் இந்த சிபிபின்னு சொல்றதும் இந்த 500 BD500 சொல்ற கொம்புசான உரமும் என்னுடைய பண்ணையில் தயாரித்ததை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுத்து சோதனை செய்து பார்த்ததில் சிபிபியில் வந்து 28,000 அதாவது 28 மில்லியன் குடும்பங்கள் காலனிஸ்ன்னு சொல்லுவாங்க, அத்தனை நுண்ணுயிர்கள் 1 கிராமில் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்திருக்காங்க. அதே போல BD500 அந்த கொம்புசான உரத்தில் 43 மில்லியன் காலனிஸ் இருக்கு, பங்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அவ்வளவு நுண்ணுயிர் தயாரிப்புகளை எப்படி ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணையில தயாரிக்க முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்ககிட்டயே கேட்கறாங்க அவங்க. இப்படி பரவாயில்ல, ரொம்ப எளிமையா இருக்கு, இவ்வளவு விஷயங்களை வந்து இது பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இதனுடைய பலன் என்னன்னா மண்ணில் இதை உபயோகப்படுத்தும் போதும் அல்லது தாவரங்களின் மேல இதை உபயோகப்படுத்தும் போதும் தொடர்ச்சியா ஒரு 50 வருஷ காலம் 40 வருஷ காலம் ரசாயன பொருட்கள் மண்ணில் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தி இருந்தா கூட குறைஞ்சது 1 வருஷ காலத்துக்குள்ள 6 மாசத்திலிருந்து 1 வருஷ காலத்துக்குள்ள அத்தனை நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி அந்த ரெசிடியூஸ் சொல்ற எச்சங்களை எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மண்ணில் வந்து டாக்ஸிக் ரெசிடியூஸ் சொல்ற அந்த விஷத்தன்மையை மண் இழந்து மண் தரமான மண்ணா மாறுது, நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுது, மண்புழுவை கவர்ந்து இழுத்து அளவுக்கு அதிகமான மண்புழுகளை நம்ம மண்ணில் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவான மண்ணை நம்ம மண்ணை மாத்தி கொடுத்துக்கிறது இந்த பயோடைனமிக் தயாரிப்புகளான சிபிபி அண்ட் அந்த BD500 சொல்ற கொம்புசான உரம் அண்ட் ஹான் சிலிக்கான்னு சொல்ற அந்த 501 இதெல்லாமே வந்து தயாரிப்புகளை நம்ம உபயோகப்படுத்தி எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி உபயோகப்படுத்துகிறதுங்கிறது ஒரு நேரடி பயிற்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்.
ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்ப இதை பத்தி மேலும் தகவல் பெற விரும்பினா எந்த நம்பர்ல அணுகிறது அந்த விவரங்களை தாங்களேன்?
இப்போ இது ஒரு துவக்கமாக தான் இந்த உயிராற்றல் வேளாண்மை பத்தி சொன்னோம். இந்த உயிராற்றல் வேளாண்மைங்கிறது இயற்கை வழி வேளாண்மை முறைகளிலிருந்து வேறுபட்டதல்ல. அதனுடைய இடுபொருட்கள் அதனுடைய அப்புறம் பூச்சி மேலாண்மை எல்லாமே நோய் தடுப்பு மேலாண்மை எல்லாமே அடங்கிய ஒரு வழிமுறைகள் தான். சற்றே மேம்படுத்தப்பட்ட இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த வழிமுறைகள் அடங்கியது உயிராற்றல் வேளாண்மை, அவ்வளவுதான். அதுக்கு மேல இயற்கை வழி வேளாண்மைக்கு நமக்கு என்னென்ன பஞ்சகவியம் மூலிகை பூச்சி விரட்டி திரவ உரங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதிலிருந்து இது கொஞ்சம் மேல இது நுண்ணுயிர் தயாரிப்புகள் எல்லாம் யோசனை பண்ணிருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். குறிப்பிட்ட நாள்ல வேலை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது மேலும் பயிற்சியை பெற விரும்புபவர்களோ அல்லது தகவல் வேணுங்கிறவங்களோ என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது BDI-ன்னு சொல்லுவாங்க பயோடைனமிக் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்கள தொடர்பு பண்ணாக்க அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, நாங்களும் பயிற்சி கொடுக்க தயாரா இருக்கோம். ஆங்கில வழியா கத்துக்கிறவங்க வந்து பயோடைனமிக் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அணுகலாம். தமிழ் வழியில வேணுங்கிறவங்க எங்களை இப்ப நான் சொல்ல போற தொலைபேசி எண்ல தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க அதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இதை ஏத்து நாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். என்னுடைய தொலைபேசி எண்கள் 9487 8 5 0 2 7 7 9487850277 இந்த நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க இதுக்கு பத்தி விளக்கமாவோ அல்லது பயிற்சியாவோ கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த பயோடைனமிக் கேலண்டரும் எங்க மூலமா நாங்க வெளியிட்டு இருக்கிற கேலண்டரையும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். நன்றியுடன் நவநீத கிருஷ்ணன்.
நன்றிங்க. இன்னைக்கு உயிராற்றல் வேளாண்மை பத்தி அருமையா சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஐயா நவநீத கிருஷ்ணன் அவர்கள்ட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உயிராற்றல் வேளாண்மை பற்றி விரிவா எடுத்து சொன்னாங்க மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி நவநீத கிருஷ்ணன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.